ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 5, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களது யோக சக்தியால் இப்பழைய உலகை மாற்றி புதியதாக ஆக்குகின்றீர்கள். நீங்கள் ஆன்மீக சேவை செய்வதற்காகவே பிறந்திருக்கின்றீர்கள். கேள்வி: நேர்மையான உண்மையாக முயற்சி செய்கின்ற குழந்தைகளின் அடையாளங்கள் யாவை? பதில்: நேர்மையான குழந்தைகள் ஒருபொழுதும் தங்கள் தவறுகளை மறைப்பதில்லை. அவர்கள் உடனடியாகவே பாபாவிடம் கூறிவிடுவார்கள். அவர்கள் மிகவும் அகங்காரமற்றவர்கள். தாங்கள் செய்வதையே மற்றவர்களும் செய்வார்கள் என்ற விழிப்புணர்வை அவர்களின் புத்தி சதா கொண்டிருக்கும். அவர்கள் எவரேனும் செய்த அவசேவையை பற்றிய செய்தியை ஒருபொழுதும் பரப்ப மாட்டார்கள். அவர்கள் தங்களின் சொந்த சேவை செய்வதில் மும்முரமாக இருப்பார்கள். அவர்கள் எவரின் பலவீனங்களையும் பார்த்து ஒருபொழுதும் தங்கள் புத்தியை சீரழித்துக் கொள்ள மாட்டார்கள். பாடல்: ஓ மனமே, பொறுமையாக இரு, உனது சந்தோஷ நாட்கள் வரப்போகின்றன. ஓம் சாந்தி. ஒரு லௌகீக தந்தை பொறுமையை கொடுப்பது போன்று ஆன்மீக தந்தையும் இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பொறுமையை கொடுக்கின்றார். எவராவது நோய்வாய்ப்பட்டால் அவருக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டு கூறப்படுகிறது, நோயால் கஷ்டப்படும் நாட்கள் மாறி சந்தோஷ நாட்கள் வரும். எல்லைக்கு உட்பட்ட தந்தை எல்லைக்கு உட்பட்ட பொறுமையையே உங்களுக்கு கொடுக்கின்றார். எல்லையற்ற தந்தையாகிய அவரோ குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற பொறுமையை கொடுக்கின்றார். குழந்தைகளே, உங்களின் சந்தோஷ நாட்கள் இப்பொழுது வரப்போகின்றன. இன்னமும் ஒரு சில நாட்களே எஞ்சி உள்ளன. இப்பொழுது தந்தையின் நினைவில் நிலைத்திருந்து மற்றோருக்கும் கற்பியுங்கள். நீங்கள் சிவசக்திகள். ஷிவ் பாபாவின் சக்தி சேனை மீண்டும் ஒரு முறை உருவாக்கப்படுகிறது. கோபியரான இந்த சகோதரர்களும் ஆத்மாக்களே. அவர்கள் அனைவரும் சிவனிடமிருந்தே சக்தியை பெறுகிறார்கள். நீங்களும் சக்தியை பெற்றுக் கொள்கிறீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இதில் கருணை அல்லது ஆசீர்வாதம் என்ற கேள்விக்கு இடமில்லை. நினைவில் நிலைத்திருந்து தொடர்ந்தும் சக்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். நினைவின் மூலமே உங்கள் பாவங்கள் அழியும். அத்துடன் நீங்கள் தொடர்ந்தும் சக்திசாலிகள் ஆகுவீர்கள். பழைய உலகை புதியதாக மாற்றும் அளவிற்கு சிவனின் சக்தி சேனை சக்தி வாய்ந்ததாக இருந்தது. நீங்கள் யோக சக்தியால் இப்பழைய உலகை புதியதாக ஆக்குகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். கடவுளான அல்லாவை நினைவு செய்யுங்கள் என்று மக்கள் தங்கள் விரலை மேல் நோக்கி சுட்டி காட்டுகிறார்கள். இந்த கல் மலைகள், அதாவது பழைய உலகம், தந்தையின் நினைவின் மூலம் மாற்றப்படும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் இப்பொழுது தேவதைகள் உலகை ஸ்தாபிக்கின்றோம். தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். கண்காட்சிகளில் அதிக அளவு சேவை செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அமர்ந்திருந்து கற்றிடுங்கள். இது மிகவும் இலகுவானது. குழந்தைகளாகிய நீங்கள் தொடர்ந்தும் அனைத்து வகையான கற்பித்தல்களையும் பெறுகின்றீர்கள். ஒவ்வொருவரின் செயல்களுக்கும் கணக்கு உள்ளது. குமாரிகளின் செயல்கள் நல்லவை. திருமணமானவர்கள் கூறுகிறார்கள், இந்நேரத்தில் நான் ஒரு குமாரியாக இருந்திருந்தால் இந்த சங்கிலிகள், அதாவது பந்தனங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்ட சுதந்திர பறவையாக இருந்திருப்பேன். குமாரிகள் சுதந்திர பறவைகள். எவ்வாறாயினும் அவர்கள் தீய சகவாசத்தை கொண்டிருக்கும் பொழுது பாதிப்படைகிறார்கள். திருமணம் ஆன பெண்ணுக்கு கணவன் குழந்தைகள் போன்ற பல சங்கிலிகள் உள்ளன. வழக்கங்கள் மற்றும் சம்பிரதாயங்கள் என்ற பந்தனங்களும் உள்ளன. குமாரிகளுக்கு எவ்வித பந்தனமும் இல்லை. பம்பாயில் குமாரிகள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் எங்களின் மாநிலத்தை பார்த்து கொள்வோம். ஒவ்வொருவரும் தங்களின் சொந்த மாநிலத்திற்காக பெருமளவு முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் குஜராத், எங்கள் உத்தரப்பிரதேசம். நீங்கள் இப்பொழுது உங்கள் சுயராஜ்ய உரிமையை பெறுகின்றீர்கள். நான் இன்ன மாநிலத்தைச் சேர்ந்த இன்னார் என்ற உணர்வே இருக்கக்கூடாது. நீங்கள் எவர் மீதும் பொறாமைப்படக்கூடாது. எவரது பலவீனத்தை கண்டும் நீங்கள் உங்கள் புத்தியை சீரழித்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் எத்தனை ஆத்மாக்களுக்கு, அதாவது சகோதர சகோதரிகளுக்கு, சந்தோஷ பாதையை காட்டி இருக்கின்றீர்கள் என உங்களையே பாருங்கள். நீங்கள் எவருக்கும் பாதையை காட்டி இருக்காதுவிட்டால் உங்களால் எந்த பயனும் இல்லை. அத்துடன் உங்களால் பாபாவின் இதயத்தில் இடம் பிடிக்கவும் முடியாது. நீங்கள் பாப்தாதாவின் இதயத்தில் அமராதுவிட்டால் உங்களால் சிம்மாசனத்திலும் எதிர்காலத்தில் அமர முடியாது. சில குழந்தைகளுக்கு சேவை செய்வதில் அதிக ஆர்வம் இருப்பதை பாபா அறிவார். அவர்களிடம் சரீர அகங்காரம் சிறிதளவேனும் இல்லை. மற்றவர்கள் அதிக அகங்காரம் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் தந்தைக்கு தான் உதவி செய்கின்றோமே அன்றி தமக்கல்ல என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் ஒருபொழுதும் எவரது பலவீனத்தையும் பார்க்க கூடாது. இன்னார் இன்னார் இவ்வாறானவர், இவர் இன்னென்னதை செய்கின்றார் என்று பிறர் செய்த அவசேவையை பற்றிய செய்தியை பரப்புகின்ற சில கெட்டிக்கார குழந்தைகள் தற்பொழுது உள்ளனர். இன்னார் இன்னார் இவ்வாறு செய்கின்றார், அவர் இப்படிப்பட்டவர். உங்கள் சொந்த சேவையை செய்யுங்கள். உங்களை சேவையில் மும்முரமாக்கிக் கொள்வதே பிராமணர்களாகிய உங்கள் கடமையாகும். தந்தை இங்கிருந்து செய்திகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்கின்றார். தந்தை ஒவ்வொருவரின் ஸ்திதியையும் அறிவார். அவர்கள் செய்கின்ற சேவையை பார்த்து அவர்களை புகழவும் செய்கின்றார். சேவை செய்வதில் குழந்தைகளாகிய நீங்கள் உற்சாகத்தை கொண்டிருக்க வேண்டும். இந்த ஆன்மீக சேவை செய்வதன் மூலம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு நன்மை பயக்க வேண்டும். பிறவி பிறவியாக நீங்கள் அந்த வியாபாரம் போன்றவற்றையே செய்து கொண்டிருந்தீர்கள். அரிதாக ஒரு சில வியாபாரிகளே இந்த வியாபாரத்தை செய்கின்றனர். சேவை செய்வதற்கு மிக இலகுவான வழி ஒன்றை தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எவரையும் ஒருபொழுதும் இகழாதீர்கள். பலர் இவ்வாறு செய்கின்றார்கள். மாயை நல்ல மகாரதிகளின் மூக்கை கூட பிடித்து விடுகின்றாள். நீங்கள் பாபாவை நினைவு செய்யாதுவிட்டால் மாயை உங்களை பிடித்துக் கொள்வாள். தந்தை கூறுகின்றார், நான் ஒரு சாதாரண சரீரத்தினுள் பிரவேசிப்பதால் அவர்களால் என்னை இனம் காண முடியாமல் உள்ளது. சிலர் பாபாவிற்கே ஆலோசனை கூறுகிறார்கள், பாபா நீங்கள் இன்னென்னதை செய்ய வேண்டும். பாபா ஒரு சிறிய விஷயத்தை கூறிவிட்டாலும் அவர்கள் துரோகிகள் ஆகும் அளவிற்கு அவர்களின் ஸ்திதி உள்ளது. அவர்கள் தங்கள் சொந்த கட்டளைகளையே பாபாவிடம் கூறுகின்றார்கள். சிறு மஞ்சள் துண்டை கண்ட எலி தான் ஓர் பெரிய பலசரக்கு வியாபாரி என எண்ணியதாக கூறப்படுகிறது. தாங்கள் அவசேவை செய்வதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. பலர் தொடர்ந்தும் தவறுகளை செய்கிறார்கள். அவர்களின் ஸ்திதி சில நேரங்களில் மேன்மையானதாகவும் சில நேரங்களில் தாழ்ந்ததாகவும் உள்ளது. இது அனைத்து நேரங்களிலும் தொடர்ந்திருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த ஸ்திதியை சோதித்து பார்க்க வேண்டும். நேர்மையான குழந்தைகள் தங்களின் ஸ்திதியை பற்றி உடனுக்குடன் பாபாவிடம் கூறிவிடுகிறார்கள். சிலர் தங்கள் தவறுகளை மறைத்து விடுகிறார்கள். நீங்கள் இதனை குறித்து அகங்காரமற்றவர்களாக இருக்க வேண்டும். சேவையை அதிகரிப்பதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். நான் எதை செய்கின்றேனோ அதை பார்ப்பவர்களும் அவ்வாறே செய்வார்கள் என்ற விழிப்புணர்வை எப்பொழுதும் கொண்டிருங்கள். நான் எவரையாவது இகழ்ந்தால் மற்றவர்களும் அவ்வாறு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். பலர் இதை பற்றி சிந்திப்பது கூட இல்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், உங்கள் சொந்த சேவையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். இல்லாதுவிட்டால் நீங்கள் பெருமளவில் வருந்த நேரிடும். சிலர் எதிரிகளாகவும் ஆகின்றார்கள். நீங்கள் இப்பொழுது சூத்ரர்களிலிருந்து பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களான பிராமணர்கள் ஆக்கப்பட்டுள்ளீர்கள். 5 விகாரங்களையும் கொண்டவர்கள் அசுர சமுதாயத்தவர்கள் எனப்படுகின்றனர். நீங்கள் தேவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் தேவர்கள் ஆகுவதற்காக 5 விகாரங்களையும் வெற்றி கொள்கிறீர்கள். தேவர்கள் இங்கு இருப்பதில்லை. தேவர்கள் சத்திய யுகத்திலேயே உள்ளனர். நீங்கள் இப்பொழுது தேவ சமுதாயத்தவர்கள் ஆகின்றீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது மற்றவர்களுக்கு விளக்குவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் கண்காட்சிகளில் விளங்கப்படுத்துங்கள். கண்காட்சிகளிலும் ஒன்று கூடல்களிலும் ஒவ்வொருவரது நாடி துடிப்பையும் உங்களால் உணர முடியும். நீங்கள் ப்ரொஜெக்டரை பயன்படுத்தி எவருக்கும் விளங்கப்படுத்த முடியாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நேருக்கு நேராக விளங்கப்படுத்தும் பொழுதே மக்களால் விளங்கிக் கொள்ள முடியும். கண்காட்சிகளும் ஒன்று கூடல்களும் மிகவும் சிறந்தவை. நீங்கள் சுவரொட்டிகளில் எழுதியும் வைத்திருக்கலாம். கண்காட்சிகளையும் ஒன்று கூடல்களையும் ஒழுங்கு செய்வதில் நீங்கள் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் தினசரி ஒழுங்காக கற்கும் பொழுது உங்கள் போதை அதிகரிக்கும். நீங்கள் பந்தனத்தில் இருந்தால் வீட்டில் இருந்தவாறே தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் அழியும். வீட்டில் இருக்கும் போதும் தந்தையை நினைவு செய்வது நல்லது. எவ்வாறாயினும் பாபாவை நினைவு செய்வது குழந்தைகளுக்கு சிரமமான விஷயமாகிவிட்டது. 21 பிறவிகளுக்கு யாரிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றீர்களோ அந்த தந்தையை நீங்கள் நினைவு செய்வதில்லை. மிக நன்றாக சொற்பொழிவு ஆற்றுகின்ற மகாரதிகள் கூட தந்தையை நினைவு செய்வதில்லை. அவர்கள் அதிகாலையில் விழித்தெழுவதும் இல்லை. அவ்வாறு எழுந்துவிட்டாலும் கூட அவர்கள் தூங்கி வழிகின்றார்கள். அதிகாலை நேரமே நினைவு செய்வதற்கு மிக சிறந்த நேரமாகும். பக்தி மார்க்கத்திலும் கூட மக்கள் அதிகாலையில் எழுந்து நினைவு செய்வதில் தங்களை மும்முரமாக ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். எவ்வாறாயினும் அவர்களின் ஸ்திதியோ இறங்கும் ஸ்திதியாகும். இங்கோ இது ஏறுகின்ற விஷயமாகும். மாயை பல தடைகளை ஏற்படுத்துகின்றாள். நீங்கள் அதிகாலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யாது விட்டால் உங்களால் எவ்வாறு இந்த ஞானத்தை கிரகிக்க முடியும்? உங்கள் பாவங்கள் எவ்வாறு அழியும்? எவ்வாறாயினும் முரளி வகுப்பு நடத்துவதை பொறுத்தவரை சிறு குழந்தைகள் கூட அதனை கற்று மற்றோருக்கு விளங்கப்படுத்த ஆரம்பிக்கலாம். இக்கல்வி பெரியவர்களுக்கானது. இது பெரியதோர் பல்கலைக்கழகமாகும். தங்களுக்கு கற்பிப்பவர் யார் என்ற போதை சில குழந்தைகளிடம் இருப்பதில்லை. மாயை ஒருவரை ஏமாற்றும் பொழுது அவரையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்காது தொடர்ந்தும் உங்களின் சேவையை செய்யுங்கள். தந்தை தொடர்ந்தும் அனைத்து செய்திகளையும் பெறுகின்றார். சிலர் சரீர உணர்வு உடையவர்கள் ஆகுவதால் இவர் இதை செய்கின்றார், அவர் அதை செய்கின்றார் என்று நினைக்கிறார்கள். மற்றவர்களை இகழ்வதில் அவர்கள் தங்கள் நேரத்தை வீணாக்குகிறார்கள். சேவையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதே உங்களின் கடமையாகும். ஏதாவது நடந்தால் தந்தைக்கு சிக்னல் கொடுங்கள், அவ்வளவுதான். மற்றவர்களை பற்றி சிந்திக்காதீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இரவு பகலாக சேவை செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டிருக்க வேண்டும். இதுவே உங்களின் தொழிலாகும். தினமும் கண்காட்சிகளில் விளங்கப்படுத்துங்கள். இவர் ஷிவ் பாபா, இவர் பிரஜாபிதா பிரம்மா. பிரஜாபிதா பிரம்மா முன்னைய கல்பத்திலும் நினைவு கூறப்பட்டுள்ளார். இந்த மனித உலகம் பிரஜாபிதா பிரம்மா மூலமே உருவாக்கப்படுகிறது. மனிதர்கள் இருக்கவே மாட்டார்கள் என்றில்லை. கடவுளே மனித உலகை படைக்கின்றார். அதாவது அவர் முட்களை மலர்களாக ஆக்குகின்றார். அவர் பிரம்மாவின் மூலம் உலகை படைத்தாலும் அதை அவர் மேலே இருந்தவாறு செய்வதில்லை. பிரம்மா இங்கேயே இருக்க வேண்டும். இது மிக தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் இவரின் பல பிறவிகளின் இறுதி பிறவியில் இவரினுள் பிரவேசித்து மனிதர்களை தேவர்களாக மாற்றுகின்றேன். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் கடினமாக இயங்கி இரவு பகலாக சேவை செய்ய வேண்டும். உங்கள் தொழிலில் இருந்து சிறிது நேரத்தை ஒதுக்கி இந்த சேவை செய்வதில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு நேரமில்லை என்று நீங்கள் கூறக்கூடாது. நீங்கள் நோய்வாய்ப்பட்டால் உங்களுக்கு நேரமில்லை என கூறுவீர்களா? நீங்கள் முயற்சி செய்தாக வேண்டும். தூண்டுதலினால் எதனையுமே செய்ய முடியாது. கடவுளால் கூட தூண்டுதலினால் எதையும் செய்ய முடியாத பொழுது மற்றவர்களால் எவ்வாறு செய்ய முடியும்? கடவுளால் செய்ய முடியாதென எதுவுமே இல்லை என்று அவரால் இறந்தவரை கூட உயிர்ப்பிக்க முடியும் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள்.
ஓ,
ஆனால் நீங்களோ கடவுளிடம் கூறுகின்றீர்கள், தூய்மையாக்குபவரே வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள். வேறு எதையும் நீங்கள் கூறுவதில்லை. வந்து இறந்தவருக்கு உயிர் கொடுங்கள் என நீங்கள் கூறுவதில்லை. அவரே தூய்மையாக்குபவர். பாரதம் தூய்மையாக இருந்தது. தந்தை கூறுகின்றார், நான் ஒவ்வொரு கல்பத்திலும் வந்து உங்களை தூய்மையாக்குகின்றேன். பின்னர் மாயை வந்து உங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்குகின்றாள். மீண்டும் ஒரு முறை உங்களை தூய்மையாக்கவே நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். நான் உங்களுக்கு மிகவும் இலகுவான விஷயங்களையே கூறுகின்றேன். மூலிகை வைத்தியர்கள் மூலிகைகளை கொடுத்து கடுமையான நோய்களை கூட சுகப்படுத்துவதால் அவர்கள் புகழப்படுகிறார்கள். ஒருவருக்கு குழந்தை கிடைத்தாலோ அல்லது அவர் செல்வத்தை பெற்றுக்கொண்டாலோ தனது குருவினால்தான் ஆசீர்வதிக்கப்பட்டதாக அவர் கூறுகிறார். ஓகே, குழந்தை மரணித்து விட்டால் அவர் கூறுவார், அதுவே தலைவிதி. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். சந்நியாசிகள் தூய்மையாகுவதால் அவர்களுக்கு மரியாதை வழங்கப்படுகிறது. அவர்கள் ஹத்தயோகிகள். அவர்களால் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. அவர்கள் சந்நியாசிகள். மக்களோ இல்லறத்தவர்கள். ஆகையால் நாங்கள் அவர்களை பின்பற்றுபவர்கள் என்று அவர்களால் எவ்வாறு கூற முடியும்? தந்தை கூறுகின்றார், குழந்தைகள் நீங்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும். மன் மனாபவ், என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையானதுடன் என்னுடன் வீடு திரும்பவும் முடியும். நான் என்றென்றும் தூய்மையானவர். மனிதர்கள் உங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்கிறார்கள். பின்னர் தந்தை வந்து உங்களை தூய்மையாக்குகின்றார். அவரே தூய்மை, அமைதி, சந்தோஷம் ஆகியவற்றின் கடல் ஆவார். அவர் உங்களையும் அவ்வாறே ஆக்குகின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் யோக சக்தியால் உங்களை தூய்மையாக்குகின்றீர்கள். நீங்கள் முதற்தரமான சரீரத்தை பெறுவீர்கள் என்பதை அவர்கள் அறிவீர்கள். மனிதர்கள் நடைமுறையில் தேவர்களாக மாற்றப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் தேவர்களின் ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும் என்பதல்ல. உங்கள் மீதும் நீங்கள் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். சரீர உணர்வு இருக்கக்கூடாது. பாபா, உங்களிடமிருந்து நான் எனது ஆஸ்தியை நிச்சயமாக பெறுவேன். நாங்கள் பாரதத்தை நிச்சயமாக மென்மையடைய செய்வோம் என்றும் நீங்கள் கூறுகின்றீர்கள். நம்பிக்கை உடையவர்கள் மாத்திரமே இவ்வாறு கூறுகிறார்கள். சிலர் கூறுகிறார்கள், ஒரு குறுகிய காலத்தில் எவ்வாறு இவை அனைத்தையும் செய்து முடிப்பது? உண்மையில் உங்களுக்கு இவ்வாறான எந்த சந்தேகமும் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் உங்கள் சேவையில் நீங்கள் பின்னடைவீர்கள். இன்னும் சிறிது காலமே எஞ்சி உள்ளது. இயன்ற அளவு முயற்சி செய்யுங்கள். பாருங்கள், யுத்தம் போன்றவற்றால் சிறிதளவு குழப்பம் ஏற்பட்டதுமே அனைவரும் முயற்சி செய்ய ஆரம்பிப்பார்கள். நீங்கள் முழுமையான நினைவில் நிலைத்திருக்காதுவிட்டால் உங்களுக்குள் போராட வேண்டி இருப்பதுடன் உங்களால் நினைவையும் கொண்டிருக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்நேரத்தில் பல அனர்த்தனங்கள் இடம்பெறும். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், இயன்றவரை தொடர்ந்தும் பாய்ந்து செல்லுங்கள். இது ஆத்மாக்களின் ஓட்டப்பந்தயம் ஆகும். தந்தை உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். உங்கள் இலக்கை, அதாவது தந்தையின் வீட்டை சென்றடையுங்கள். அதன் பின்னர் புதிய உலகிற்கு கீழிறங்கி வாருங்கள். இது மிக சிறந்த ஓட்டப்பந்தயமாகும். தந்தை கூறுகின்றார், என்னை தொடுங்கள், அதாவது அசரீரி உலகிற்கு செல்லுங்கள். பின்னர் மீண்டும் இங்கே கீழிறங்கி வாருங்கள். யோகத்தில் ஆழ்ந்திருப்பவர்களே அனைவருக்கும் முதலில் வருவார்கள். நீங்கள் முக்திதாமம் செல்ல விரும்புகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் உங்களால் அங்கு செல்ல முடியும். அனைவரும் முக்திதாமத்தை விரும்புகின்றனர். பின்னர் நீங்கள் உங்கள் பாகத்தை நடிக்க கீழிறங்கி வருவீர்கள். எவருமே அனாதியான முக்தியை பெறுவதில்லை. அனாதியான முக்தி என்ற வார்த்தை கடவுளின் வரலாற்றிலும் புவியிலும் இடம்பெறுவதில்லை. நீங்கள் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை பெறுகின்றீர்கள். மற்ற அனைவரும் முக்தி அடைகிறார்கள். அனைவரும் ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். முயற்சி செய்பவர்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவார்கள். குழந்தைகளாகி நீங்கள் மிக இனிமையானவர்கள் ஆக வேண்டும். உங்களின் சுபாவம் மிகவும் இனிமையானதாக இருக்க வேண்டும். நீங்கள் கோபப்படக்கூடாது. துர்வாச முனிவர் நினைவு கூறப்படுகின்றார். ராஜ ரிஷிகளிலும் அவ்வாறான சிலர் உள்ளனர். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்றும், அவ்வாறு செய்வதனால் என்ன அந்தஸ்தை பெறுவீர்கள் என்றும் எப்பொழுதும் உங்கள் இதயத்தில் கை வைத்து பாருங்கள். நீங்கள் சேவை செய்யாமலும் மற்றவர்களை உங்களைப் போன்று ஆக்காமலும் இருந்தால் என்ன அந்தஸ்தை பெறுவீர்கள்? நீங்கள் சிறிதளவுடன் சந்தோஷம் அடைந்துவிடக் கூடாது. தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு ராஜ்ய உரிமையையும் கொடுக்கவே வந்துள்ளேன். எனவே தைரியசாலிகளாக இருந்து நடைமுறையில் செய்து காட்டுங்கள். வெறுமனே பேசிக் கொண்டிருப்பதனால் அது சாத்தியமாகாது. தந்தையின் சேவைக்காக உங்கள் எலும்புகளையும் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். சிலர் அனைத்தையும் செய்கின்ற போதிலும் சில நேரங்களில் சரீர உணர்வு உடையவர்களாகி போதையடைந்து பின்னர் விழுந்து விடுகிறார்கள். மாயை எந்த விதத்திலும் சக்தி குறைந்தவள் அல்ல. நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றாத பொழுது மாயை உங்களை தாக்குவதால் நீங்கள் தந்தையை விவாகரத்து செய்கின்றீர்கள். தந்தை உங்களை சந்தோஷ உலகிற்கு அதிபதிகளாக்குகின்றார். எனவே உங்கள் மீது நீங்கள் கருணை காட்ட வேண்டும். தந்தை உங்களுக்கு மிகவும் எளிமையான ஆலோசனைகளை கொடுக்கின்றார். மாயையின் பல புயல்கள் வரும், எனினும் நீங்கள் மகாவீராக வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, சேவை செய்வதில் ஆர்வம் கொண்டிருந்து உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். எவரினதும் அவசேவை பற்றி செய்திகளை ஒருபொழுதும் பரப்பாதீர்கள். மற்றவர்களை பற்றி சிந்திப்பதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இரண்டு, நேர்மையானவர்களாகவும் அகங்காரமற்றவர்களாகவும் இருந்து சேவையை அதிகரியுங்கள். அதிகாலையில் எழுந்திருந்து பெருமளவு அன்புடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் செயல்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு சமமானவையாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதம். மன்மனாபவ் என்ற ஸ்திதியால் ஒவ்வொருவரின் மனதின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அதனால் வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. மன்மனாபவ் என்ற ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கும் குழந்தைகளால் மற்றவர்களின் மனங்களின் உணர்வுகளை அறிந்து கொள்ள முடியும். அவர்களின் வார்த்தைகள் எத்தகையதாக இருந்தாலும் அவர்களின் உணர்வுகளும் நோக்கங்களும் என்னவென்று புரிந்து கொள்ளும் பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒவ்வொருவரின் மனதிலும் உள்ள உணர்வுகளை புரிந்து கொள்வதன் மூலம் உங்களால் பேறுகளுக்காக அவர்களுக்குள் உள்ள தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். இதன் மூலம் அவர்கள் சதா முயற்சியாளர்கள் ஆகுவார்கள். பின்னர் குறுகிய காலத்திற்குள் சேவையில் மகத்தான வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். ஒரு முயற்சியாளராக இருப்பதற்கு பதிலாக நீங்கள் வெற்றி சுரூபம் ஆகுவீர்கள். ஸ்லோகம். நித்திரைக்கு செல்லும் பொழுது தந்தையிடம் அனைத்தையும் கையளித்துவிட்டு வெறுமையாகுங்கள். உங்களுக்குள் எவ்விதமான வீணான அல்லது விகாரமான கனவுகள் தோன்றாது. அவ்யக்த இஷாரா. தூய்மையற்றதன் விதையை முடித்து முற்றிலும் சுத்தமானவர் தூய்மையானவராக ஆகுங்கள். ஆத்மாக்களான நீங்கள் உங்களின் சரீரங்களையும் ஜடப்பொருளையும் தூய்மையாக்கும் வகையில் உங்களின் பிராமண வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் தூய்மையாகின்றீர்கள். ஆகவே உங்களின் சரீரமும் தூய்மையாகிறது. ஆத்மாவான நீங்களும் தூய்மையாகின்றீர்கள். முழுமையான தூய்மை என்றால் தூய்மையின்மையின் சிறிதளவு சுவடு கூட இருக்கக்கூடாது. இது ஏனென்றால் நீங்கள் தூய்மையாகும் அளவிற்கு பிராமண வாழ்க்கையின் ஆளுமையை கொண்டிருப்பீர்கள். உங்களுக்குள் ஏதாவது தூய்மை குறைவாக இருந்தால் அந்த ஆளுமையும் குறைவாகவே இருக்கும். இந்த தூய்மை என்ற ஆளுமை இலகுவாக நீங்கள் செய்யும் சேவையில் வெற்றி பெறச் செய்கிறது. ஓம் சாந்தி.